ஜீவனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய மதம் காணும் நேரம் இது. அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே.
தந்தை மகன் தூயாவியாரும் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும்
ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, மகிழ்ச்சி பொங்குகிற இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு தம் வேதனையின் நிமித்தமாக நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற மீட்பின் கனியை நாமும் இந்த உலக மக்களும் துய்த்து உணர, அவற்றை அனுபவிக்க, சுவைக்க, விண்ணக பேரின்பத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கல்வாரி பலியின் வழியாக நம்மையே தூய்மைப்படுத்தி கொள்ள அழைப்பு விடுக்கிற இந்த உன்னதமான மகத்துவமிக்க ஆசீர் பொழிகின்ற தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த கல்வாரி பலி உன்னதமான பலி. இந்த கல்வாரி திருப்பலி ஆண்டவர் இயேசுவை நினைவுபடுத்துகிற பலி. இந்த கல்வாரி பலி ஆண்டவர் இயேசு தனது இறை அடையாளத்தை துறந்து மன்னக அடையாளமாகிய மனித உருவை ஏற்ற இயேசுவை கொண்டாடுகிற திருப்பலி. இயேசுவினுடைய பிறப்பு வாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நாம் நினைவுபடுத்தி அவர் நம்மீதும் இந்த உலகத்தின் மீதும் கொண்ட அன்பை ஒவ்வொரு நாளும் பறைசாற்றுகிற பாரம்பரியமிக்க திருப்பலி. இந்த கல்வாரி பலியிலே நாம் கலந்து கொள்ள கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். உமது மேன்மையை இந்த திருப்பலியிலே உணர்ந்து பார்க்க வரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னத திருப்பலியின் வழியாக நாங்கள் உம்மீதும் உம் திருமகன் இயேசுவின் மீதும் கொண்ட ஆழ்ந்த அன்பிலே நாங்கள் என்னாலும் பற்றுடையவர்களாக எமக்கு நேரிடுகிற சோதனை வேதனைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வெளியேற உம் ஆசிரை தூய ஆவியானவரின் கொடைகளை வானதூதர்களின் பாதுகாப்பை எமக்கு உறுதி செய்வீராக. இந்த மேன்மையான திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுத்து நீர் வழங்குகிற ஆசிரின் வழியாக எம் அன்றாட வாழ்வின் கடமைகளை கிறிஸ்தவ படிப்பினைகளை சரிவர ஏற்று நிறைவேற்ற எமக்கு அருள் புரிவீராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் புனிதர்களாகிய புனித சிறில் மெத்தோடியஸ் இவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிபி 9வது நூற்றாண்டில் வாழ்ந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள், சிறில் மடத்து துறவியாக, மெத்தோடியஸ் ஆயராக, பைசாண்டியன் அந்த பகுதிகளிலே இவர்களுடைய பணி மகத்துவமிக்க பணியாக இருந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புனிதர்கள் வழியாக ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நாமும் இந்த புனிதர்களோடு இணைந்து இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உரிய பலியாக ஒப்பு கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், பலவீனங்களை எண்ணி பார்ப்போம், கடவுள் தருகிற ஆசிரை சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிரில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்கள் வழியாக ஸ்லாவிய மக்கள் ஒளிபெற செய்தீரே. உம் படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் துணரவும் உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும், அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 வரை. சிதறுண்டு வாழும் பன்னீர் குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளராகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறைவுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எல வெயில் ஏறி புல் உலர்ந்து போகும், அதன் பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக, நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்போதுவும் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக, நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டே. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன், நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக, நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
இயல் 8 இறைவாக்குகள் 11 தொடங்கி 13 வரை. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான இறைமக்களே, கடவுள் நமக்கு அரும் பெரும் காரியங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார். இது உண்மை. நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த கடவுள் நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும், நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த கடவுள் நம்மீது தாகம் கொண்டிருக்கிறார். இந்த மேன்மையான கடவுள், உன்னதமான கடவுள் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார், அக்கறையோடு இருக்கிறார். இந்த அக்கறையை வேறு எங்கும் முழுமையாக நாம் பார்க்க முடியாது, முழுமையாக அதை அனுபவிக்க முடியாது. ஏன்? நம் தாய் தந்தையர் கூட இந்த அளவுக்கு நேசிப்பார்களா என்றால் அது உண்மையில் வியப்பாகத்தான் இருக்க முடியும். நாம் இதை உணர்வதற்கு மேலாக, நம்பிக்கையின் அடிப்படையின் மேலாக, அனுபவத்தின் வாயிலாக நாம் பெறுகிறோம். நம்பிக்கையாளர்கள் இந்த அனுபவ அடிப்படையில்தான் தங்களை படைத்த கடவுளோடு அவர்கள் உறவு பாராட்டுகிறார்கள். இந்த கடவுள் என்னை கைவிடுவதில்லை, இந்த கடவுள் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த சஞ்சலமான உலகிலே நிற்கதியாக விட்டுவிட்டவர் அல்ல. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த கடவுள் என்னோடு உடன் இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். அந்த கடவுள் எனக்கு வாழ்வாக, வழியாக, உண்மையாக என்னோடு வழி நடக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு தோழனாக இருக்கிறார். இந்த செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாழ்த்துளியிலே நாம் பாடினோம். கடவுள் எனக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற அன்பார்ந்தவர்களே, இப்படி வழியும் வாழ்வுமாக உண்மையுமாக இருக்கிற கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா சொல்லுங்க? வழியும் வாழ்வும் நானே என்ற கடவுள் நம்மை திக்கு தெரியாத காட்டிலே அலைய விட்டு விடுவாரா? ஒருபோதும் கிடையாது. இது எனது அனுபவம் மட்டுமல்ல, மாறாக நம்மை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொரு மாந்தரின் அனுபவமாக இருக்கிறது. அனுபவத்தின் அடிப்படையில்தான் நம்பிக்கை நாளும் வளர்ச்சி பெறுகிறது, நம்பிக்கை உரு பெறுகிறது. இதை குறித்து தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறது. நமது நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்பிக்கையினுடைய தொடக்கம் என்ன? நம்பிக்கையிலே எப்படி நாம் வாழுகிறோம்? நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக யாக்கோபு தனது மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். பொது திருமுகங்கள் அதனுடைய தொடக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த யாக்கோபு திருமுகம் வரும். இந்த யாக்கோபு திருமுகம் யாருக்காக எழுதப்பட்டது என்று சற்று நாம் தியானித்து பார்க்கிற போது, சிதறுண்டு போன இஸ்ரேல் மக்களுக்காக இந்த யாக்கோபு திருமுகம் எழுதப்பட்டதாக அந்த திருமுகத்திலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நமக்கு சொல்லுகிறார்கள். விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், உலகெங்கும் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அந்த சிதறுண்டு போன இஸ்ரேலின் பன்னிரு குலத்தவருக்கு எழுதப்பட்ட கடிதம் இந்த யாக்கோபு திருமுகம். என்ன காரணத்திற்காக இந்த யாக்கோபு எழுதினார் என்று பார்த்தால், தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் ஆழப்பட்டிருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் சார்ந்திருக்கிற இனம் என்னவாக இருந்தாலும், மண் என்னவாக இருந்தாலும், எத்தகு மொழியை பேசினாலும், உலகத்தின் கடைக்கோடியில் எங்கிருந்தாலும் தாங்கள் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை எப்படி தனது நிலத்தில் அவர்கள் வாழ்வாக்க முடியும் என்ற செய்தியை இந்த 12 கோத்திரங்களுக்கு எழுதியதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, புற இனத்து சகோதரர்களுக்கும், பிற இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மனம் மாறியவர்களுக்கும் இந்த செய்தி உகந்தது என்பதை யாக்கோபு திருமுகம் நமக்கு தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த யாக்கோபு யார் என்று விவிலிய பின்னணியில் யோசித்து பார்க்கிற போது, இந்த யாக்கோபு இயேசு ஆண்டவரின் சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எபேசு அந்த நகரிலே வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர் யோவானாக கூட இருப்பதற்கு வாய்ப்புண்டு என்று ஒரு சாரார் கருதுகிறார்கள். எருசலேம் திருச்சங்கத்தை கட்டி எழுப்பியவர் என்று சொல்லப்படுகிறது. பவுலோடு நெருங்கிய தொடர்பு உடையவராக இந்த யாக்கோபு காட்டப்படுகிறார். இது ஒரு சாரின் கருத்து. கிபி 50 ஆண்டிலிருந்து கிபி 100 ஆம் நூற்றாண்டுக்குள், அந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கலாம். அல்லது யாக்கோபு என்ற பெயரிலே இன்னொருவர் எழுதியிருக்கலாம். யார் எழுதியிருந்தாலும், எந்த காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும், எந்த மக்களுக்கு எழுதியிருந்தாலும், இது இன்றைக்கு பொதுவாக எல்லோருக்குமான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் தேவையான செய்தியாக இந்த முதல் வாசகம் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையின் அடிப்படை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை இந்த முதல் வாசகம் அருமையாக சொல்லுகிறது. விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கை, ஞானம், இதோடு கூடிய இன்னொரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, சோதனை. இதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக பேசுகிறது. என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். நம்பிக்கைக்கு முன்பாக, ஞானம் பெறுவதற்கு முன்பாக, இது எல்லோர் வாழ்விலும் எழுகின்ற ஒரு நிகழ்வு. சோதனை இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. இந்த உலகில் சோதனை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சோதனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிறார்களுக்கும் சோதனை உண்டு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு சோதனைகள் சொல்லவே தேவையில்லை. திருமண வயதில் இருக்கிறவர்கள், திருமணமானவர்கள், வயதானவர்கள் என்று எல்லா காலகட்டத்திலும் எல்லா நபர்களுக்கும் பொதுவான ஒன்றாக இந்த சோதனை பார்க்கப்படுகிறது. அத்தகு நபர்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறார், பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் 3 முறை இந்த செய்தி வருகிறது. மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். 3 முறை நீங்கள் அதை மீண்டுமாக வீட்டிலே அமர்ந்து வாசித்து பாருங்கள். எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? சோதனை வருகிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுவனுக்கு சோதனை வருகிறது. இந்த பென்சிலை எடுத்துக்கொள்ளலாம், அழகாக இருக்கிறது, நிறைய வச்சிருக்கிறேன், ஒன்று எடுத்துக்கலாமே என்று சோதனை வருகிறது. அந்த சோதனை எப்படி எனக்கு சோதனைக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக இது இருக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். சோதனைக்கும் மகிழ்ச்சிக்கும் எப்படி முடித்து போடுகிறார்? எப்படி இதை புரிந்து கொள்வது? அன்பார்ந்தவர்களே, இந்த சோதனை நமக்கு மகிழ்ச்சியை இரண்டு விதமாக கொடுக்கிறது. ஒன்று அற்ப சந்தோஷம், இன்னொன்று அளவில்லா சந்தோஷம். சோதனை பற்றி நாம் தியானிக்கிற போது இந்த இரண்டு விஷயங்களும் நம் கண் முன்பாக வர வேண்டும். அற்ப சந்தோஷமா அல்லது அளவில்லா சந்தோஷமா, எது எனக்கு வேண்டும் என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு தேவை அற்ப சந்தோஷம் என்றால் நான் உடனடியாக இந்த சோதனைக்குள் விழுந்து விடுவேன். இல்லை, எனக்கு இந்த அற்ப சந்தோஷம்லாம் வேண்டாம், அளவில்லா சந்தோஷம் வேணும் என்றால் அன்பார்ந்தவர்களே, சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். இதைத்தான் யாக்கோபு தனது திருமுகத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு அற்ப சந்தோஷம் வேண்டுமா அல்லது அளவில்லா சந்தோஷம் வேண்டுமா? ஒரு ஆட்டோ டிரைவர் காலையில் தன் வீட்டிலிருந்து பயணத்தை கிளப்புகிறார். தனது ஆட்டோவிலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சவாரி வருகிறது. அவரை ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய இடத்துல அவரை இறக்கிவிட்டு விட்டு ஒரு அரை கிலோமீட்டர் திரும்பி வந்திருப்பார். பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு பை அங்கே இருக்கிறது. நிறுத்தி அதை பிரித்து பார்க்கிறார். அதற்குள்ளே ரூபாய் நோட்டுகள் அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு என்று தெரியவில்லை. அவருக்கு ஒரு பக்கம் மனது சொல்லுகிறது, இன்றைக்கு உனக்கு ஜாக் பாட், இன்றைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது, எடுத்துக்கொள், இவ்வளவு பணத்தை நீ சவாரி ஓட்டி நிச்சயமாக சம்பாதிக்கவே முடியாது, ஒரு மனம் சொல்லுகிறது. இன்னொரு மனமும் சொல்லுகிறது, நோ, இது உன்னுடைய பணம் அல்ல, இது இன்னொருவருடையது, இது உன்னுடைய ஆட்டோவிலே பயணித்த நபருடையது, இதை நீ எடுத்துக்கொள்வதிலே எந்த விதமான தகுதியும் உனக்கு கிடையாது, அது சரியல்ல என்று இன்னொரு ஆள் மனம் சொல்லுகிறது. இப்போ இந்த ரெண்டுக்கும் அவர் பதில் சொல்லியே ஆகணும். அன்பார்ந்தவர்களை, கடந்த மாதம் சென்னையில் நடந்த நிகழ்வு. அற்ப சந்தோஷம் வேண்டுமா, வேண்டும் என்று அந்த ஆட்டோ டிரைவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருப்பார்? இந்த பணத்தொகையை தானே வைத்திருப்பார். யாரும் எங்கும் அவர் மீது கேஸ் வழக்கு பதிவு செய்திருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அற்ப சந்தோஷம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் எடுத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அது எனக்கு தேவையில்லை, இது என் பொருள் அல்ல, இது எனக்கு உரியதல்ல, இது உரியவரிடம் போய் சேர வேண்டும் என்று ஆழ்மனம் உள்மனம் கான்ஷியன்ஸ் சொன்னதை அவர் கேட்டார். எனவே அவர் அற்ப சந்தோஷத்தை நாடவில்லை, அளவில்லா சந்தோஷத்தை நாடினார். எனவே காவல் ஆணையாளரை சந்தித்து இது எனக்கு உரியதல்ல என்று அவர் பெருந்தன்மையாக அங்கு கொடுத்தது உண்மையிலேயே அவருக்கு மிகுந்த மன நிறைவை மகிழ்ச்சியை தந்ததாக அன்பார்ந்தவர்களே அவர் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் சோதனைகளுக்கு உள்ளாகும் போது மகிழ்ச்சியை எண்ணிப்பார்கள், மகிழ்ச்சியை எண்ணிப்பார்கள். காந்தி மகாத்மாவாக மாறியதற்கு காரணமும் இதுதான். சிறு வயதில் அருகில் இருந்த தோட்டத்தில் மாங்காய் பறித்து சாப்பிடலாம் என்று அவருக்கு தோன்றுகிறது. சுவரேறி குதித்து அங்கு பறித்து தொங்குகிற பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது. சோதனை, சிறுவர்களுக்கே வருகின்ற சோதனை. இந்த சோதனையை எப்படி முறியடிப்பது, அதிலிருந்து எப்படி மீள்வது என்று இந்த நபர் யோசித்தார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு இடம் கொடுக்காமல் பெற்றோர் சொன்ன சொல்படி அவர் நடந்ததனால் மகாத்மாவாக உயர்வதற்கு அது அடித்தளமிட்டது. அவருக்கு அற்ப சந்தோஷம் தேவையாக இல்லை, அளவில்லா சந்தோஷம், நிலைத்த நீடித்த சந்தோஷம்தான் தேவையாக இருந்தது. அதை இந்த நபர் பெற்றுக்கொண்டார். யாரெல்லாம் உள் மனதுக்கு ஆழ் மனதுக்கு செவிசாய்க்கிறார்களோ, செவிமடுக்கிறார்களோ அவர்களுக்கு இது சாத்தியமாகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள இன்றைக்கு யாக்கோபு நமக்கு சொல்லி கொடுக்கிற சோதனை வரும்போது மகிழ்ச்சியோடு இருக்க நீங்கள் முயல வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க முயல வேண்டும். இயேசுக்கு வராத சோதனையாங்க. இயேசுவின் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சோதனைகளை சந்தித்தார். சோதனைகளுக்கு அவர் புது வடிவம் கொடுத்த இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ உண்டால் 40 நாட்கள் நீர் பட்ட வேதனை அல்லது உன்னுடைய பட்டினி இதெல்லாம் நிறைவுக்கு வந்துவிடும் என்று இயேசுவிடம் சொல்லப்பட்டது. இயேசு எதை தேர்ந்தெடுத்தார்? அற்ப சந்தோஷத்தையா அல்லது அளவில்லா சந்தோஷத்தையா? எதை தேர்ந்தெடுத்தார்? எனக்கு இது வேண்டாம், இதுதான் வேண்டும் என்று இயேசு தேர்ந்தெடுத்ததன் விளைவு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவுக்கு நேர்ந்த சோதனைகளை நாம் எண்ணி பார்த்தால் அவருக்கு அற்ப சந்தோஷம் தேவையாக இருந்ததில்லை. இன்றைக்கு மானிடர் இதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அற்ப சந்தோஷத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இளம் வாலிபர்களுக்கு நேருகின்ற சோதனை இதுதான். இது சரியா அல்லது இது தவறா என்று எண்ணுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் பல்வேறு மாயை வலையிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளை பார்க்கிறோம், இளம் பிள்ளைகளை பார்க்கிறோம். காதல் என்ற மோகத்திலே அவர்கள் எந்த பக்கம் செல்வது என்று செல்ல தெரியாமல் பாதை தடுமாறுகிற, மனது அலைவாய்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு நூலை பிடித்தாற்போல்தான் இருக்கும், எங்கு விழுவது என்று தெரியாது. இந்த நேரத்தில் நமக்கு கை கொடுப்பது இறை வார்த்தை என்றால் அது மிகையல்ல. அன்பார்ந்தவர்களே, மிக குறிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த சோதனை எப்படிப்பட்டது. சபை உரையாளர் மிக அழகாக சொல்லுகிறார், 3:18 இறை வார்த்தையில் சோதனை எதற்காக மனிதர்களுக்கு வருகிறது என்பதை சபை உரையாளர் தனது ஞானத்திலிருந்து பேசுகிறார். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார். இதற்காக கடவுள் விலங்குகளை போலவே மனிதர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யோசிக்க தெரியாது, அவைகளுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு சிறிய மாறுபாடு, சிறிய மாற்றம் என்னவென்றால் அது இது சரியா இது தவறா என்று எண்ணி பார்க்க அவர்கள் தங்களை கையளிக்க மாட்டார்கள். அதனால தான் நாம் இதிலிருந்து வேறுபட்டவர்கள், இவற்றினின்று மாறுபட்டவர்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளவே கடவுள் சோதனைகளை அனுப்புவதாக இந்த சபை உரையாளர் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். எனவே கடவுள் சோதனைகளை தருகிறார் என்று ஒரு நாளும் நாம் சொல்ல தேவையில்லை. மாறாக விலங்கு நிலைக்கு நாம் கீழே இறங்காதவாறு நம்மை காத்து கொள்ள, தற்காத்து கொள்ள கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த சோதனைகளை நாம் பார்த்து பழகி கொள்ள வேண்டும் என்று கடவுள் ஒரு உன்னதமான அந்த நிலையை நமக்கு கொடுத்திருக்கிற. காரணம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். எனவே இந்த உயர்வான உன்னதமான கடவுளின் மனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளுகிற போது இந்த சபை உரையால் தருகின்ற இந்த ஞானம் நமக்கான ஞானமாக மாறும், மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ச்சியாக எசேக்கியேல் தனது புத்தகத்திலே இவ்வாறு பேசுகிறார். 21:13 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, உண்மையாகவே இது ஒரு சோதனை, அவர்கள் மனம் மாற மறுத்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். இந்த எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து, நீ எருசலேமை நோக்கி நின்று கொண்டு, அந்த திருத்தலத்தை நோக்கி நின்று கொண்டு இறைவாக்கு உரை. என்ன இறைவாக்கு சொல்ல சொல்லுகிறார்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் கடவுள் தமது வாளை வரச் செய்ய போகிறார். உங்களுடைய வழிகள் கடவுளுக்கு உவப்பானதாக இல்லை, எனவே அவர்களை நோக்கி இந்த இறைவாக்கை உரை என்று சொல்லுகிறார். அவ்வாறு அவர் அந்த இறைவாக்கை உரைப்பதற்கு முன்பாக கடவுள் இந்த வார்த்தைகளை எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு சொல்லுகிறார். நாம் கடவுளிடமிருந்து தள்ளி போகிற போது, நம்மை அந்நியப்படுத்தி கொள்ளுகிற போது, கடவுளிடமிருந்து நாம் அகன்று போகிற போது கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். அது ஒருவேளை சோதனையாக கூட பார்க்க முடியும். இந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் மீள்கிறோம், மனம் மாறுவதற்காக கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய மனநிலையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் கடவுள் நம்மை பண்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகிறார். எனவே கடவுள் நம்மை படைத்துவிட்டு தன்னந்தனியாக விட்டுவிட்டவர் அல்ல, கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல. மாறாக நாம் வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற, நிறைவான வாழ்வு பெற, முழுமையான வாழ்வு பெற கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். தொடக்கத்தில் நான் சொன்னதை மீண்டுமாக நினைவுபடுத்தி கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் வராத சோதனைகளே இல்லையே என்று நாம் பல வேளைகளிலே இந்த எண்ணங்களை நமக்கு மேலாக எண்ணிக்கொள்ளுகிறோம். கடவுள் என்னை விட்டுவிட்டார், கைவிட்டு விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். அதுவல்ல, மாறாக எனது பழைய வாழ்வு சரியாக இல்லை, அவற்றை புடமிட கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், எனவே சரியானதை தேர்ந்து தெளிவேன். அவ்வாறு தேர்ந்து தெளிகிற போது கடவுளுடைய அந்த பராமரிப்பு எனக்கு கிடைக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம், சோதனைகளிலிருந்து மீள்வதற்கான ஆற்றலை பெறுவோம். கடவுள் சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அதைத்தான் ஜெபிக்கும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான ஜெபத்திலும் அதைத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரல், சோதனையில் விழவிடாதே. எப்படி வீழ்வது? மகிழ்ச்சியாக தோன்றும், மகிழ்ச்சி நிறை மகிழ்ச்சியை தருவது போல தோன்றும். அன்பார்ந்தவர்களே, அது நிறை மகிழ்ச்சி அல்ல, அற்ப சந்தோஷம் என்று உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு மனம் மாறுவதற்கான வாய்ப்பு. இதை உணர்ந்து கொள்வோம். உணர்ந்து கொண்டால் சோதனையிலிருந்து மீள்வதற்கு, தீயோனின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கடவுள் தருகின்ற வாய்ப்பாக எண்ணி பயன்படுத்தி இத்தகைய மாய வலையிலிருந்து நம்மையே விடுவித்து கொள்ள கடவுள் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக வரம் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.